माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா. இன்று நமக்கு ஆழ்வாரின் திருவாய்மொழியில் உள்ள எம்மா வீடு என்னும் ஒரு பதிகத்தில் உள்ள ஒரு மிகவும் குஹ்யமான அர்த்தம், ஸ்ரீவைஷ்ணவ சர்வஸ்வமாயிருக்கிற அர்த்தம், ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவ அதிகாரிக்கும் அவசிய அபேட்சிதமான அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தம், உபனிஷத்துகளில் மிகவும் குஹ்யமாக இருக்கும், இரகசியமாக மறைந்து இருக்கும், இந்த ஆத்மாவுக்கு வகுத்து இருக்கும் ஒரு விஷயம், ஒரு அர்த்தத்தை ஆழ்வாரின் பாசுரங்கள் மூலமாகவும் நம்பிள்ளையின் ஈடு மூலமாகவும் அனுபவிக்க நமக்கு பிராப்தமாயிருக்கிறது. எம்மா வீடு என்பது 2:10:9 திருவாய்மொழி. இதற்கு முந்தின திருவாய்மொழி 8 திருவாய்மொழி, அணைவது அரைவனைமேல் அப்படிங்கிற திருவாய்மொழி. அதற்கு முந்தின திருவாய்மொழி கேசவன் தமர் என்கிற மிகவும் அழகான ஒரு திருவாய்மொழி. கேசவன் தமரில் ஆழ்வார் மிகவும் அழகாக எம்பெருமானுடைய வியாமோகம், எம்பெருமானுக்கு ஆழ்வார் மேல் இருக்கும் அளவு கடந்த ஒரு அன்பு, அது ஆழ்வார் தன் பக்கல் மட்டுமின்றி தம்மை சேர்ந்தவர்கள் பக்கம், தம்முடைய சம்பந்தம் உடையவர்கள் பக்கலிலும் வெள்ளமாக வந்தபடியை எடுத்து சொன்னார் ஆழ்வார். அது முதல் பாசுரத்திலேயே நாம் காணலாம். கேசவன் தமர் கீழ்மேல் எமரேழ் எழுபிறப்பும் மா சதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா அப்படின்ட்டு ஆழ்வார் பாடியிருக்கார். கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழ் எழுபிறப்பும், ஆழ்வாருக்கு மேலே 7 தலைமுறை, கீழே 7 தலைமுறை, அவா எல்லாருமே எமர். எமர் ஏழு எழுபிறப்பும் மா சதிரிது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா, இந்த எம்பெருமானுடைய நிருகேதுக கிருபையை பெற்று அவனுடைய வியாமோகத்தாலே நாம் நமக்கு கிடைத்த ஸ்ரீ வைஷ்ணவ வாழ்வு எப்பேற்பட்ட வாழ்வு, எப்பேற்பட்ட வாழ்வு என்று ஆழ்வார் பாடுகிறார் கேசவன் தமரு. அப்போது ஆழ்வாருக்கு ஒரு அவா பிறந்தது. நம்முடைய சம்பந்தம் உடையவர்களுக்கு எம்பெருமானுடைய கிருபை வெள்ளமாக வருகிறது என்றால், சம்சாரிகள், நம்முடைய சம்பந்தமில்லாத சம்சாரிகளையும் ஏதோ சம்பந்தம் உண்டாக்கி கொண்டால் அவர்களுக்கும் அந்த கிருபை வருமே என்று பரோபதேசமாக அவர்களை திருத்த முயற்சிக்கிறார். அடுத்த திருவாய்மொழியில் அணைவது அரைவனை மேல் என்கிற ஒரு திருவாய்மொழியில், அந்த அணைவது அரைவனை மேல் திருவாய்மொழியில் ஆழ்வார் வந்து எம்பெருமானுடைய முக்கிய குணமான ஒன்று மோட்சப்பிரதத்துவம், அவன் மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு குணத்தை, அவன்தான் மோட்சம் கொடுப்பான் எல்லாருக்கும் அப்படிங்கிறத எடுத்து காண்பித்து அதனால் ஒரு சம்பந்தம் ஏற்படுத்தி ஆதலால் அவர்களுக்கு எம்பெருமானுடைய கிருபையை வருவிக்கலாம், சம்சாரிகளுக்கு வர வைக்கலாம், அவர்களும் ஸ்ரீ வைஷ்ணவர் ஆவார்கள் என்றும் ஒரு அவாவிலே அனைவதரவனை மேல் திருவாய்மொழியை அவர் ஆரம்பித்தார். அதையே மணவாள மாமணிகளும் அனைந்தவர்கள் தம்முடனே ஆயனருட்காலாம் குணந்தனையே கொண்டுலகை கூட்ட இணங்கு மிக மாசில் உபதேசம் செய் மாறன் மலரடியே வீசுபுகழ் எம்மா வீடு என்று மிகவும் அழகாக அருளி செய்கிறார். இந்த திருவாய்மொழியில் ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறார், ஆனால் சம்சாரிகள் அதற்கு இணங்கவில்லை. அதனால் திருவாய்மொழியை முடிக்கும் பொழுது, இந்த திருவாய்மொழியை முடிக்கும் பொழுது, அனைவர் அவனைமேல் திருவாய்மொழியை முடிக்கும் பொழுது அவர் தன்னுடைய பேற்றை பெற்று சந்தோஷமாக அவர் முடிக்கிறார். என் கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே அப்படின்ட்டு, சீர்மைகொள் வீடு சுவர்க்க நடைகீரா ஈர்மைகொள் தேவர் நெடுவாமத்தை பொருட்கும் வேறு முதலாய் வித்தாய் பறந்து தனி நின்ன கார்முகில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேனே அப்படின்ட்டு அவர் முடிக்கிறார். ஆனால் இந்த திருவாய்மொழியில் அந்த உபதேசம் பண்ணும்பொழுது 4வது பாட்டில் புலனைந்துமேயும் பொடியைந்து நீங்கி நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர் அலமந்துவிய அசுரரை செத்தான் பழமுந்து சீரில் படிமி நோவாதே அப்படின்னு சொல்லிவிட்டு, நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர், நீங்கள் இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு எம்பெருமான் திருவடியை அடைந்தீர்கள் என்றால் நலம் அந்தமில்லதோர் நாடு புகுவீர், ஒரு நலத்துக்கு ஒரு எல்லை இல்லாத இந்த ஸ்ரீவைகுண்டத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று உபதேசம் பண்ணுகிறார் ஆழ்வார். இந்த அனைவது அரவணை மேல் திருவாய்மொழியில் 2:10 திருவாய்மொழி. இதை கண்டவுடன் எம்பெருமான் உடனே ஆழ்வாருக்கு நலம் அந்தமில்லதோர் நாடு புகுவின்னு சொன்ன ஆழ்வாருக்கு அந்த நாட்டை நாம் அளிப்போம், வீட்டை அளிப்போம், மோட்சத்தை அளிப்போம் என்று ஆழ்வாருக்கு மோட்சத்தை உடனே அளிக்க பாரித்தானம். சரி, உடனே உனக்கு மோட்சம் கொடுக்குறவா அப்படின்றானா ஆழ்வார். அது ஆழ்வாருக்கு மட்டும் இல்லை, ஆழ்வாருக்கும் அவருடைய பரிகரத்துக்கும், கேசவன் தமரில் சொன்ன மாதிரி. இந்த சமயத்தில் தான் ஆழ்வார், பெருமாளே தேவரீர் எனக்கு மோட்சம் நீங்கள் தர பட்சத்தில் தந்தருளை பார்த்தாகில் இங்கனே தரப்பார்ப்பது, இந்த மாதிரி தான் நீங்கள் மோட்சம் தரணும், மோட்சம் எப்படி இருக்கணும், எனக்கு மோட்சம் எப்படி நீங்கள் தர வேண்டும் அப்படிங்கிறத ஆழ்வார் எம்பெருமான நிறுத்தி சொல்கிறார். அதாவது உனக்கு மோட்சங்கொள் என்று எனக்காக தருகை என்றிருக்கே, உனக்கு மோட்சம் கொடுக்குறேன் ஆழ்வாரே, நீ மோட்சம் கேட்ட உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீ தர வேண்டாம், அப்படி தரக்கூடாது, நமக்காக கொள் என்று தேவர்க்கே யாம்படி தர வேண்டும். அதாவது ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கறது எனக்கு பேர், பெருமாளாகிய எனக்கு பேர், எனக்கு தான் வந்து ஒரு பெனிஃபிட், எனக்கு தான் அந்த பேர், நமக்காக அவனுக்கு மோட்சம் கொடுப்போம் அப்படின்ட்டு நமக்காக கொள் என்று தேவர்க்கேயாம்படி தர வேண்டும் என்று தாம் நினைத்திருந்தபடியே ஆழ்வார் எம்பெருமான் திருமுன்பே பிரார்த்திக்கிறார். இதுதான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சர்வஸ்வமான ஒரு அர்த்தம், ஒரு விஷயம். நம்முடைய பேர், நமக்கு மோட்சம் வேணும் அப்படிங்கிறது நம்முடைய சந்தோஷத்திற்காக இல்லை. நாம் பார்க்கிறோம், வேதாந்தங்களில் பார்க்கிறோம், சம்சாரம் மிகவும் க்ளேஷமானது, துக்காகமானது, துக்கம் போக மாட்டேங்கிறது, பிறவி வந்துட்டே இருக்குது, அதுக்கப்புறமா நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம், இதற்கு என்ன வழி, இதை தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம மோட்சம் கிடச்சிது அப்படின்னா அங்கே எப்போவுமே ஆனந்தமாக இருக்கலாம், எம்பெருமானுக்கு எவ்வளோ ஆனந்தம் இருக்குமோ அவ்வளோ ஆனந்தம் நமக்கும் இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு மோட்சம் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வேதாந்தங்களில் பார்க்குறோம், அந்த மாதிரி ஒரு புருஷார்த்தம் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ புருஷார்த்தம் என்னவென்றால், அந்த என்ஜாய்மெண்ட், அந்த ஒரு ஆனந்தம் நமக்கு அல்ல, அந்த ஆனந்தம் எம்பெருமானுக்கு தான் இருக்க வேண்டும். நாம் கைங்கரியப்படுறவர்களாக இருந்து எம்பெருமானுக்கு அதிசயத்தை விளைவிக்க வேண்டும், எம்பெருமானுக்காகவே மோட்சத்தை எம்பெருமான் நமக்கு தர வேண்டும் என்பதே நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் ஒரு மிக உயர்ந்த அர்த்தம். அந்த அர்த்தத்தை ஆழ்வார் இவ்விடத்தில் பிரார்த்திக்கிறார். இந்த அர்த்தம் எப்பேற்பட்ட எவ்வளவு ரகசியமான அர்த்தம் என்பதை ஒரு ஐதிஹ்யத்திலிருந்து நாம் காணலாம். இது ஈட்டில் வருகிற ஐதிஹ்யமே. அதாவது எம்பார் வந்து இந்த திருவாய்மொழியை அருள் செய்யப்போக்கால், இந்த திருவாய்மொழியை சேவிக்கும் போதோ இல்லை அந்த திருவாய்மொழி அர்த்தத்தை சொல்லும் போதோ கூட இருந்தவர்களை யார் என்று பார்த்து, யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, அவ அதிகாரிகளா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு, கதவுகளையும் அடைப்பித்து கதவெல்லாம் சாத்திட்டு குஹ்யமாக அருளி செய்வது, மிகவும் ரகசியமாக அருளி செய்வாராம். ஏன் அப்படின்னா, எல்லா சாஸ்திரத்தில் அறிந்தவர்கள், சாஸ்திர நிஷ்டர்கள் அவர்கள் எல்லாருமே ஸ்வபோகார்த்தேனைவ மோக்ஷஸ்ய அபிமதத்துவாத், அதாவது தங்களுடைய போகத்திற்காகவே மோட்சம் வேணும் அப்படின்ட்டு பரவலாக வேதாந்தங்கள் இருக்கிறதுல எல்லாரும் அதனால் மோட்சத்தில் அபிமதம் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த அர்த்தம் ஆழ்வார் நமக்கு அருள் செய்த அர்த்தம் என்னவென்றால், ஒரு சந்தனம் இருக்குது, இல்லை ஒரு புஷ்பமாலை இருக்குது, இல்லை தாம்பூலம் இருக்குது, சந்தனத்துக்கு தெரியுமா தன்னுடைய வாசனை எப்படி, தன்னுடைய குளிர்த்தி இப்படின்ட்டு, இல்லை பூமாலைக்கு தெரியுமா தன்னுடைய வாசனையை, பூமாலை நான் வாசனையாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு நினைக்குமா, இல்லை இல்லையா. அதே மாதிரினா தாம்பூலத்துக்கும், தாம்பூலமும் அந்த ரசம் அதுக்கு தெரியுமா, அதை சாப்பிட்றவாளுக்கு, அதை சந்தனம் பூசிக்கிற வாளுக்கு, அந்த மாலையை போட்டுக்கிற வாளுக்கு தான் தெரியும் அல்லவா. அதனால் அதனுடைய போக்கியத்துவங்கள், அந்த சந்தனம் குசுமம் தாம்பூலம் அவைகளின் போக்கியங்கள், அது யார் யாருக்கு கொடுக்குறாளோ, யார் அதை எடுத்துக்கிறாளோ அவளுக்கு தான். அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அர்த்தம். இந்த மாதிரி பரபோகைக்க அனுபவ பிராப்தி நிஷ்கர்ஷ், அதாவது பெம்பெருமானுக்கே போகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பிராப்தி நிஷ்கர்ஷம். நம்ம பிராப்தியம்னா என்ன, என்ன நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, எம்பெருமானுக்கு நாம் போகமாக இருக்கணும், அந்த ஒரு ஸ்டேட் தான் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக ஆழ்வார் இந்த இடத்துல எடுத்து காமிச்சிருக்கார். இந்த அர்த்தம், இந்த அர்த்தம் வந்து உபனிஷத்துலேயும் வருது அப்படின்ட்டு நம்பிள்ளை சொல்லியிருக்கார், அதுக்கப்புறம் அரும்புதத்துலேயும் வருது, அதை நம்ம மேலே பார்ப்போம், இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம், இது இந்த அர்த்தம் இது மனசில் படுறது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப ஒரு ஏதாவது மோட்சம் அப்படிங்கிறது அசித்வத் எம்பெருமானுக்கே நாம் படதந்திரனாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அர்த்தம் மனதில் படிவது ரொம்ப கஷ்டமாக இருப்பதனால் இதை எல்லோருக்கும் சொல்லிவிட்டோம் என்றால் யாரெல்லாம் மோக்ஷ ஆனந்தத்திற்காக மோக்ஷத்திற்கு ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு இது புரியாமல் போய்விடும். அவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிவிடுவார்கள். அவர்களுக்கு அவிஸ்வாசம் வந்துவிடும். அவர்கள் வழி தவறி போவார்கள் என்பதனால் எம்பார் இந்த திருவாய் மொழியை சேவிக்கும் பொழுதோ இல்லை அர்த்தத்தை சொல்லும் பொழுதோ யார் இருக்கான்னு பார்த்துட்டு கதவெல்லாம் சாத்திட்டு மிகவும் ரகசியமாக சொல்லுவார் அப்படிங்கிற ஐதிஹியத்திலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா இந்த அர்த்தம் மிகவும் ஒரு விலட்சணமான அர்த்தம். இது எல்லாருக்கும் ஸ்ரீவைஷ்ணவ அதிகாரிகள் எல்லாருக்கும் வேணுங்கிற அர்த்தம். ஆனால் மிகவும் கடினமான அர்த்தம். இதை பின்பற்றுவது மிகவும் கடினம் என்பது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகிறது. நம்மளை மிகவும் அழகாக தன்னுடைய வியாக்கியானத்தில் எடுத்து காண்பித்திருக்கிறார் ஈட்டில். இது துவயத்தில் உத்தரார்த்தத்திலையும் இதே தான் இருக்குது. அதாவது முதல் பாட்டு துவயத்தில் வந்து ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே என்கிறது. அந்த சாதனம் வந்து சர்வ பல பிரதானம். எது வேணும்னாலும் அப்படின்னா பெருமாள் கிட்ட சரணம் அடைஞ்சோம் அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த இரண்டாவது பாட்டில் ஸ்ரீமதே நாராயணாயண மகா அப்படிங்கிற அந்த உத்தரார்த்தத்தில் தெள்ள தெளிவாக பிராப்தியம் என்ன அப்படிங்கிறத நிஷ்கர்ஷிக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். அதாவது ஸ்ரீமதே நாராயணாயண மகா திவ்ய தம்பதிகள் திருவடிகள் கைங்கரியமே நமக்கு பிராப்தியம். அவர்கள் உகப்புக்காக கைங்கரியம் செய்வதே நமக்கு பிராப்தியம் என்பதை மிகவும் அழகாக நிஷ்கர்ஷிக்கிறார்கள் துவயத்தின் இரண்டாம் பாக தர்த்தத்தை. இதனால் ஆழ்வார் மனதில் இருக்கும் அவா என்னவென்றால் நாம் முக்தனாக நிறுத்திசைய சுகானுபவத்தை பண்ணவுமாம். அதாவது முக்தனாய் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் நிறுத்திய சுகானுபவம் பண்ணாலும் பண்ணலாம். ஆத்ம பிராப்தியை பெறவுமாம். அதாவது கைவல்ய நிஷ்டாவும் இருக்கலாம் கைவல்யமும் இருக்கலாம். ஆத்ம விநாசமே ஆகவுமாம். அதாவது ஆத்ம விநாசமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலேயே திரும்பி திரும்பி பிறந்தும் இருக்கலாம். நரகானுபவம் பண்ணவுமாம். நரகானுபவம் பண்ணாலும் பரவாயில்ல. நான் வந்து ஸ்ரீவைகுண்ட பிராப்தி எனக்கு கிடைச்சாங்கண்ணா சந்தோஷப்பட்டாலும் பரவாயில்ல. ஆத்ம பிராப்தி அதாவது கைவல்ய நிஷ்டனாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆத்ம விநாசமான சம்சாரத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. நரகானுபவம் பண்ணாலும் பரவாயில்ல. இவற்றில் எனக்கு ஒரு நிர்பந்தமும் இல்லை. எனக்கு இது எதுலேயுமே ஒரு நிர்பந்தம் கிடையாது. உனக்காய் வரும் என்று இவை இத்தனையும் வரவுமாம். உனக்கு இதில் நான் ஏதாவது எதிரான உனத்தில் இருந்தேன்னா உனக்கு அது சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா இது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. உனக்காக இருக்கிறதுனால உனக்காக அப்படின்னு இதில் நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஒரு நிர்பந்தம் கிடையாது. ஆனால் எனக்காய் வரும் என்று ஆழ்வாருக்கு சந்தோஷம் அப்படின்னு நீ ஏதாவது எனக்கு கொடுத்த அப்படின்னா இவை இத்தனையும் வேண்டாம். எனக்கு நீ எது கொடுத்தாலும் வேண்டாம். எனக்கு நிறுத்திய சுகானுபவத்தை முக்தனாக கொடுத்தாலும் எனக்காக நீ கொடுத்தா எனக்கு வேண்டாம். உனக்காக நீ என்னை நரகத்தை தின்னாலும் பரவாயில்ல எனக்கு அதுதான் வேணும். எனக்கு உன்னுடைய திருவடிகளில் கைங்கரியமே உனக்கு உகப்பாக இருக்க வேண்டியமே உனக்கு உறுப்பாம் இதுவே எனக்கு வடிவாம்படி பண்ணிடல வேண்டும் அப்படிங்கிறத எடுத்து இந்த பிராப்பியத்தை நிஷ்கர்ஷிக்கிறார் இந்த திருவாய் மொழியில். இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்காளா அப்படிங்கிறத நம்மளை விசாரித்து அதுக்கு எடுத்துக்காட்டும் எடுத்து காண்பிக்கிறார். அதாவது ஸ்ரீராமாயணத்தில் இருக்கிற அதிகாரிகள் தான் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத எடுத்து காமிக்கிறார். ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். பரதனையும் லக்ஷ்மணனையும். பரதன் வந்து எப்படி அவனை வசிஷ்டாதிகள் எல்லாரும் அவனை ராஜாவாக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது எப்படி அவன் புலம்பினானோ எப்படி என்னால் இது முடியாது அப்படின்னு சொன்னானோ அப்போது ஸ்பெசிஃபிக்காக பரதன் சொல்லுவான் ராஜ்யஞ்ச அகஞ்ச ராமஸ்ய. அதாவது இந்த ராஜ்யமும் நானும் ராமனுடையவை. அதனால் எப்படி என்னை ராஜாவை நீங்கள் ஆக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொல்கிறத இடத்த எடுத்து அழகாக எடுத்து காண்பிக்கிறார். லக்ஷ்மணன் ராமர் காட்டுக்கு போகும்பொழுது என்னையும் கூட்டிம்போ அப்படிங்கிற இடத்துல ரொம்ப அழகாக எடுத்து சொல்வான் லக்ஷ்மணன். அதை வால்மீகி ராமாயணத்தில் நம்ம பார்த்தோன்னா குருஷ்வ மாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே கிருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பத்தே அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லோகம். அதில் அந்த சம்ஸ்கிருத வார்த்தை ரொம்ப அழகாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. குருஷ்வ மாம் அனுச்சரம் என்னை உனக்கு அனுச்சரனாய் உனக்கு வேலை செய்யக்கூடியவனாய் உனக்கு கைங்கரியபரனாய் செய்ய வேண்டும் குருஷ்வ பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று லக்ஷ்மணன் கூறுகிறான். இங்கே சம்ஸ்கிருதத்தில் ஒரு வர்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்குது, ஆத்மநேய பதம் அதுக்கப்புறமா பரஸ்மய பதம் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதாவது ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணுறார், அவர் தனக்காக தன்னுடைய ஒரு பலத்துக்காக தான் அனுபவிக்கிறதுக்காக அந்த காரியம் பண்ணார் அப்படின்னா ஆத்மநேய பதம் உபயோகப்படுத்தணும். மற்றவர்களுடைய நலனுக்காக அந்த காரியத்தை பண்ணார் என்றால் பரஸ்மய பதம் உபயோகிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சஹா பச்சதி அப்படின்னா அவர் தலிய பண்ணுறார்னு அர்த்தம். யாருக்காக தலிய பண்ணுறார், இந்த இடத்துல பரஸ்மய பதம், அதனால் வேறு யாருக்கோ தலிய பண்ணுறார்னு அர்த்தம். சஹா பச்சதி அப்படின்னா நாலு பேருக்கு சேர்ந்து தலிய பண்ணுறார் அப்படின்னு அர்த்தம். அதே சஹா பச்சத்தே அப்படின்னா அது ஆத்மநேய பதம், தனக்காகவே அவர் தலையை பண்ணி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த இடத்துல லக்ஷ்மணன் யூஸ் பண்ணுற வார்த்தை குருஷ்வ, அது ஆத்மநேய பதத்தில் இருக்குது. அதாவது காரியம் பண்ணக்கூடியவன் ராமனிங்க, எதற்காக அவன் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா லக்ஷ்மணனை அவன் கைங்கரிய பரனாக பண்ணி கொண்டால் அதற்கு பயன் ராமனுக்கே அப்படிங்கிறத குறிப்பிடறதுக்காக குருஷ்வா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார். இல்லாட்டி குருன்னு சொல்லலாம் இது இதில் பரஸ்மய பதத்தில். இங்கே ஆத்மநேய பதத்தை உபயோகப்படுத்தியிருக்கான் லக்ஷ்மணன், அதாவது வால்மீகி உபயோகப்படுத்தியிருக்கிறார் லக்ஷ்மணன் சொல்கிற மாதிரி. இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு டிஸ்டிங்ஷன். இதையே நாம் பின்னாடி எம்பெருமானார் இதை உபயோகப்படுத்துவதையும் நாம் பார்ப்போம். இந்த எம்மா வீட்டு பதிகத்தை மணவாள மாமுனிகள் திருவாழ்மை 102வதில் சம்மரைஸ் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கார். எம்மா வீடும் வேண்டா எந்தன குந்தாளினையே, அம்மா அமையுமென வாய்ந்துரைத்த நம்முடைய வாழ்முதலாம் மாறன் மலர்த்தாளினை சூடி கீழ்மயத்து நெஞ்சே கிளர் அப்படின்ட்டு இந்த திருவாய்மொழியின் அர்த்தத்தை, எம்மா வீடும் வேண்டா, எனக்கு வீடு வேண்டாம் மா வீடு வேண்டாம், எம்மா வீடும் வேண்டா எந்தன குந்தாளினையே, உன்னுடைய திருவடிகளே எனக்கு வேணும், எனக்கு பெரிய வீடெல்லாம் எதுவும் வேண்டாம், எனக்காக வேண்டாம், உன்னுடைய திருவடிகளிலேயே இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்கார். இது முதல் பாட்டிலேயே ரொம்ப அழகாக ஆழ்வாரும் சொல்லியிருக்கார். அந்த எம்மா விட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாதவற்பு தலைசே தொல்லை கைம்மா துன்பம் கழிந்த பிறானே, அம்மா அடியேன் வேண்டுவது ஈதே, எனக்கு இதான் வேணும். என்ன வேணும், நின் செம்மா பாதவற்பு தலை சேர்த்தொல்லை, உன்னுடைய திருவடி தாமரைகளை என் தலைமேல் வைக்க வேண்டும், கைம்மா துன்பம் கடிந்த பிறானே, அந்த ஆணைக்கு வச்ச மாதிரி எனக்கும் நீ பண்ணணும், என்னுடைய தலையில் உன்னுடைய திருவடிகளை வைக்க வேண்டும் என்பதை எடுத்து ஆழ்வார் சொல்கிறார் முதல் பாட்டு. இதில் நாலாவது பாட்டு மிகவும் முக்கியமான பாட்டு. அதாவது எம்மா வீட்டிற்கு எம்மா வீடு அப்படின்ட்டு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பாசுரத்தை. எனக்கே ஆட்சை எற்காலத்துமென்னு என் மனக்கே வந்து இடைவீடின் நீ மன்னி தனக்கேயாக எனக் கொள்ளும் ஈதே எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பேங்கிற பாசுரம். அதில் எனக்கே ஆட்சை எக்காலத்தும் என்று, எப்போவுமே எனக்கே ஆட்சை அப்படின்ட்டு பெருமாள் வந்து எனக்கே ஆட்சை எக்காலத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனக்கே வந்து இடைவீடின் நீ மன்னி, என்னுடைய மனத்தில் வந்து எப்போவுமே மன்னி இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட, தனக்கேயாக எனக் கொள்ளும் ஈதே உனக்காக என்னை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் ஈரே அப்படிங்கிற இந்த பிரார்த்தனை தான் எனக்கே கண்ணனை யான் கொள் சிறப்பே, என்னுடைய கண்ணங்கிட்ட நான் கோரக்கூடிய அந்த ஒரு சிறப்பு இதுதான், தனக்கேயாக என்னை கொள்ளும் உனக்காகவே என்னை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு பிரார்த்தனையை, அதுதான் வந்து கண்ணன்கிட்ட நான் கேட்கக்கூடிய புருஷார்த்தம் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்க ஆழ்வார் இந்த பாசுரத்தில். இந்த அர்த்தம் தனக்கேயாக எனக் கொள்ளும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தம்தான் ஸ்ரீ வைஷ்ணவ சர்வஸ்வம் அப்படிங்கிறத நம்மள எடுத்து காமிச்சிருக்கு. சரி, முதல்ல இது உபனிஷத் குஹியமான அர்த்தம் அப்படின்ட்டு நம்மள சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அது எதில் வருது அப்படின்னு நாம் பார்த்தோம் அப்படின்னா அது கட்டோபனிஷத்தில் வருது. கட்டோபனிஷத்தில் 3வது வள்ளியில் 13வது ஸ்லோகத்தில் வருகிறது. அதையும் ஒரு நிமிடம் காண்போம். அந்த ஸ்லோகம், யச்சேத் வாங் மனசி பிராஜ்யா தத் யச்சேத் ஞான ஆத்மனி, ஞானம் ஆத்மனி மகத்தினி யச்சேத் தத் யச்சேத் சாந்த ஆத்மனி சாந்த ஆத்மனி அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அது அதாவது எப்படின்னா, யச்சேத் வாங் மனசி பிராஜ்யா, நம்முடைய வாக்கை நம்முடைய மனசு எப்படி நியமிக்கின்றதோ அவ்வாறு அந்த வாக்கை மனசுடன் நாம் சேர்க்க வேண்டும், இன்டகிரேஷன் பண்ணணும். அதாவது மனசு என்ன சொல்கிறதோ அதை நம்ம வாக்கால் சொல்லணும். அதே மாதிரி அந்த மனசை புத்தியில் நம்ம இன்டிகிரேட் பண்ணணும். அப்போ தான் புத்தி என்ன சொல்கிறதோ அதை மனசு நினைக்கும், அதை நாம் பேசுவோம், அதை நாம் செய்வோம் கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அதை நாம் பேசுவோம், ஏன்னா இந்த இடத்துல வாங் மனசு அப்படிங்கிறது, அதை நாம் பேசுவோம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அந்த புத்தியை ஞானம் ஆத்மனி மகதினிய சேத் எதில் சேர்க்கணும் அப்படின்னா ஆத்மாவோட சேர்க்கணும், நம்முடைய ஜீவாத்மா கூட சேர்க்கணும். ஏன்னா ஆத்மா தான் ஆத்மாவுக்கு ஞானம் இருக்குது, என்ன பண்ணணும்னு இருக்குது. அந்த புத்தியை ஆத்மா ஸ்வரூபத்தில் நம்ம இணைக்கணும். அப்புறம் கடைசியில் தத்யச்சேத் சாந்த ஆத்மனி, அந்த ஆத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்க வேண்டும், அந்த ஆத்மாவை பரமாத்மாவின் நியமனப்படி நாம் நடத்த வேண்டும், பரமாத்மாவின் படி அதை இன்டகிரேட் பண்ண வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் எடுத்து காண்பிக்கிறது. இதில் ரொம்ப அழகாக எம்பெருமானார் மறைவாக காமிச்சிருக்கார், ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியார் ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருக்கார். தத் சேஷதா பிரதிபக்திஹி, இந்த சாந்த ஆத்மனி, கடைசியில் இந்த சுப்ரீம் பீயிங் கூட அந்த நம்ம சோலை நம்ம இன்டிகிரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தத் சேஷதா பிரதிபக்திஹி, அதாவது சுப்ரீம் பீயிங்க்கு கைங்கரியம் பண்ணுறது தான் நம்முடைய ஒரு நிலைமை, அதுதான் நமக்கு தேவை, அதுதான் நம்ம செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காண்பிக்கிறார். அதான் உபனிஷத் குஹியமான அர்த்தம் அப்படிங்கிறத எடுத்து நம்மள எடுத்து காமிச்சிருக்கார். இதே அர்த்தத்தை எம்பெருமானாரும் பிரயோகப்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும் எம்பெருமானார் வேதாந்த கிரந்தங்கள் நிறையா பண்ணியிருக்கார், ஆனால் அவர் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இருப்பவர்களுக்கு அளித்த ரத்னங்கள் என்று நாம் சொல்ல வேண்டுமென்றால் அது எல்லாமே ரத்னம்தான், நவரத்னம் இருக்குது. அதில் மிக முக்கியமாக நம்ம கத்தியத்ரயத்தை நம்ம எடுத்துக்கலாம், அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே ஏற்பட்ட ஒரு கிரந்தம் அது, அது எம்பெருமான் முன்னாடி விண்ணப்பிச்சு அதுக்கு ஒரு தனி ஒரு ஏற்றம் உண்டு. அதில் ஸ்ரீ வைஷ்ணவ அர்த்தங்களை மிகவும் அழகாக எடுத்து காண்பித்திருக்கிறார் எம்பெருமானார் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதில் சரணாகதி கத்தியத்தில் எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார், தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்தர் விசிஷ்யதே பிரியோகி ஞானியோத்தியர்த்தம் அகம் சச்சமோ பிரியா உதாரா சர்வையே வைத்தே ஞானி து ஆத்மைவமே மதம் ஆஸ்தித சகியுக்தா ஆத்மா மாமேவானுத்தமாம் கதிம் பகூனாம் ஜென்மனாமந்தே ஜானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா அப்படின்ட்டு பகவத்கீதையிலேருந்து இந்த மூணு ஸ்லோகத்தை எடுத்து காண்பித்திருக்கார். ஞானி அப்படிங்கிறவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத எடுத்து அதை எடுத்து காண்பிக்கிறார் எம்பெருமானார். அதை சொல்லிட்டு இது ஸ்லோகத்ரயோதித ஞானினம்மாம் குருஷ்வா அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்ரயத்தில் இந்த மூணு ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஞானி எப்படி இருக்கானோ அதே மாதிரியே என்ன ஆக்கு குருஷ்வா அப்படின்னு பிரயோகப்படுத்துகிறார். ஆத்மநேபதத்தில் உன்னுடைய நன்மைக்காக ஆக்கு அப்படின்ட்டு எம்பெருமானார் இங்கே நம்ம ஆழ்வார் தனக்கேயாக என கொள்ளும் இதே அப்படிங்கிறது எடுத்து இந்த இடத்துல மாம் குருஷ்வா அப்படின்றார். மாம் குருன்னு சொல்ல மாம் குருஷ்வா. அதே மாதிரியே இமீடியட்டாக புருஷஸ பர பார்த்தா பக்தியா லப்யாஸ்துவனன்யா பக்தியா து அனன்யா சக்கியா மத்பக்திம் லபதே பராம் இது ஸ்தானத்ரயோதித பரபக்தியுக்தம் மாம் குருஷ்வா பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக சுபாவம் மாம் குருஷ்வா அப்படின்ட்டு தனக்கேயாக என்னை கொள்ளும் அப்படின்ட்டு ஆத்மனே பதத்தை இந்த இடத்துல உபயோகிக்கிறத நாம் பார்க்கலாம் கத்தியத்ரயத்தில். ஆக இந்த மிகவும் முக்கியமான அர்த்தம், அதாவது நாம் எம்பெருமானுக்கே அடிமையாக எக்காலத்திலும் இருக்க வேண்டும், அவனுக்காக நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதுவே நமக்கு பிராப்தியம் என்பதை தனக்கேயாக என்னை கொள்ளும் என்பதை ஆழ்வார் மிகவும் அழகாக சொன்னதை நாம் எம்மா வீட்டில் சொன்னதை நாம் அனுபவித்தோம். அதை எவ்வாறு ஸ்ரீராமாயணத்தில் பரதனும் லக்ஷ்மணனும் நடத்தி காண்பித்தார்கள் என்பதை அனுபவித்தோம். இது உபனிஷத்தில் மிகவும் மறைவாக இருக்கிற அர்த்தம் என்பதை கட்டோபனிஷத் அந்த ஸ்லோகத்தில் சுத பிரகாசிகாச்சாரியாரின் உரையை எடுத்து நாம் அனுபவித்தோம். அது ஸ்ரீவாஷ்யத்தில் வருது, அதில் சுத பிரகாசிக்கால இந்த பிரகரணம் வருது, அதிலே நம்ம எடுத்து பார்த்தோம். இந்த பாவத்தையே இந்த மூடையே எப்படி எம்பெருமானார் நமக்கு அழகாக எடுத்து காண்பித்திருக்கிறார் தன்னுடைய கத்தியத்திரயம் மூலமாக குருஷ்வா அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தி தனக்கேயாக என்னை கொள்ளும் அப்படின்ட்டு எம்பெருமானை பிரார்த்திக்கிறத அதையும் அனுபவித்தோம். ஆக ஸ்ரீ வைஷ்ணவத்தின் மிகவும் முக்கியமான சாராம்சமான எம்பெருமானுக்கே நாம் அடிமை, அவன் உகப்புக்காகவே நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதை அனுபவிக்க நமக்கு இன்று பிராப்தமாக இருந்தது. முக்கியமாக உபாயத்தில் களை அறுப்பது கொஞ்சம் சுலபம், ரிலேட்டிவ்லி ஈஸி என்று சொல்லலாம். உபாயத்தில் களை அறுப்பது என்ன? எம்பெருமானை தவிர வேறு யாரும் உபாயம் இல்லை என்று நினைத்து எம்பெருமானையே கதியாக இருப்பதே உபாயத்தில் களையை அறுப்பது. அது ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனால் உபேயத்தில், இந்த பிராபியத்தில் களை அறுப்பது அது மிகவும் கஷ்டம். அது நம்ம அங்கே போய் எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, நமக்கு சந்தோஷமே அவனுக்கு கைங்கரியம் பண்ணால் அதனால் வேணும் நம்மளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படி நினச்சோம் அப்படின்னா அந்த களை இருக்குது. அந்த களை போடணும்னா அசித்வத்து இந்த சந்தனம் மாதிரி எம்பெருமான் தன்னுடைய உகப்புக்காக நம்ம எடுத்து தனக்கு எவ்வாறு வேணுமோ அவ்வாறு அவன் ஏவிக்கொள்ள வேண்டும், தனக்கேக என்னை கொள்ளும், அதனால் நம்ம எம்பெருமான் அதான் நமக்கு பிராப்தியம் அப்படிங்கிறத நாம் நினைக்கிறது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அதை நாம் இன்று கற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் பிராப்தமாயிற்று. ஆழ்வார் எம்பெருமானார் ஜி எடுத்துட்டு விடுகளே சொன்னோம்.